அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் ஓசை. நவம்பர் திங்கள் 17 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழிசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் IPL கிரிக்கெட் போட்டிகளில் நடைபெற்ற பந்தய சூதாட்ட முறைகேடு விவகாரத்தை ஆராய நியமிக்கப்பட்ட முட்கல் கமிட்டி, போட்டி முடிவுகளை முன்கூட்டியே தீர்மானித்து ஆடும் மோசடி குற்றச்சாட்டிலிருந்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் முன்னாள் தலைவர் ஸ்ரீனிவாசனையும் அவரது மருமகன் குருநாத் மெய்யப்பனையும் விடுவித்திருப்பது பற்றிய செய்தி, குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தைகளின் இறப்பு எண்ணிக்கையில் இந்தியா முதலிடம் வகிப்பது பற்றிய மருத்துவ ஆய்வறிக்கை பற்றிய செய்தி,
அதிகமான குழந்தைங்க இந்த குழந்தை திருமணத்தில் ஈடுபடுறதுனால அந்த உடல் உறுப்புகள் வளராம இருப்பதனால இந்த குழந்தை இறப்பு இருக்குது முக்கிய காரணமாக கருதுறாங்க. ரெண்டாவது காரணமாக என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த தாய்மார்களுடைய ஊட்டச்சத்து.
இலங்கையில் விடுதலை புலிகளுக்கு இலங்கைக்கான நோர்வேயின் சிறப்பு தூதர் எரிக் சோல்ஹேம் பணம் கொடுத்தார் என்று மஹிந்த ராஜபக்சவின் குற்றச்சாட்டுகளை சோல்ஹேம் மறுத்திருப்பது பற்றிய செய்தி, மன்னார் மாவட்டத்தில் விடுதலை புலிகள் இயக்க முன்னாள் உறுப்பினர் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் கிராம சேவகர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பது பற்றிய செய்தி, பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வழங்குவோர் பூபாலரத்னம், சீவகன், சாதாத்.
இஸ்லாமியவாத தீவிரவாத குழுவான போகோஹராமின் தாக்குதல்களில் இருந்து வடக்கு நைஜீரியாவில் வசிக்கும் மக்கள் தம்மைத்தாமே பாதுகாத்துக் கொள்ள முன்வர வேண்டும் என்று அங்கு மிகவும் செல்வாக்கு பெற்ற பாரம்பரிய தலைவர் ஒருவர் கூறியிருக்கின்றார். நைஜீரிய மத்திய வங்கியின் ஆளுநராக இந்த வருடம் முற்பகுதி வரை பணியாற்றிய கானுவுக்கான எமிர் முகமது சனுசி அவர்கள் பாதுகாப்பு படை வந்து தம்மை காக்கும் என்று மக்கள் எதிர்பார்க்கக்கூடாது என்று கூறியிருக்கின்றார். தமது சொந்த கிராமத்தையும் நகரையும் பாதுகாக்க அவர்கள் தயாராக வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். பொதுமக்களை ஆயுதம் தரிக்க கோருகின்ற எந்த ஒரு அழைப்பும் அராஜகத்துக்கும் சட்டம் ஒழுங்கற்ற நிலைக்குமே வழி செய்யும் என்று கூறியிருக்கின்ற போலீஸ் தரப்பு பேச்சாளர் ஒருவர் அதனை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
உலகில் இன்றளவும் சுமார் 3.60 கோடி பேர் அடிமைத்தாளையில் வாழ்கிறார்கள் என புதிய ஆய்வு ஒன்று காட்டுகிறது. 1.40 கோடி பேர் கொத்தடிமைகள் போன்ற வாழ்க்கைச் சூழலை கொண்டிருப்பதாக மதிப்பிடப்படுகின்ற இந்தியாதான் உலகிலேயே மிக அதிகமான அடிமைகளை கொண்டிருக்கின்ற நாடு என குளோபல் ஸ்லேவரி இண்டெக்ஸ் கூறுகிறது. இதில் 2வது இடத்தில் சீனாவும் 3வது இடத்தில் பாகிஸ்தானும் இருக்கின்றன. கொத்தடிமை தொழில்முறை, பலவந்த திருமணம், வர்த்தக ரீதியான பாலியல் சுரண்டல்கள், கடன் சுமையில் வாடும் மனிதர்களை சட்டவிரோதமாக கொண்டு சென்று வேலை வாங்குதல் போன்ற அம்சங்களை கொண்டு அடிமைத்தலையில் வாழ்பவர்கள் வரையறுக்கப்படுகின்றனர்.
உலகெங்கிலும் சிறார் உயிரிழப்புகளுக்கு குறைமாத பிரசவமே மிகப்பெரிய காரணியாக இருப்பதாக பிரிட்டிஷ் மருத்துவர்கள் நடத்திய ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கின்றது. இந்த லான்செட் மருத்துவ சஞ்சிகையில் வெளியாக இருக்கின்ற இந்த அறிக்கையின்படி ஓராண்டில் மாத்திரம் சுமார் 10 லட்சம் உயிரிழப்புகளுக்கு குறைமாத பிறப்புகளே காரணமாகி இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக மேற்கு ஆப்பிரிக்க பிராந்தியத்திலேயே அதிகளவான உயிரிழப்புகள் நடக்கின்றன. இபோலா நோய் பரவல் காரணமாகவும் இந்த அபாயம் மேலும் அதிகரித்திருக்கின்றது. மிகவும் முன்கூட்டியே பிறக்கும் குழந்தைகளுக்கு நுரையீரல், மூளை உள்ளிட்ட உள்ளுறுப்புகள் சரியாக வளர்ச்சியடைந்திருக்காத காரணத்தினால் உயிரிழப்புக்கான அபாயம் அதிக அளவில் இருக்கின்றது. ஒரு காலத்தில் நிமோனியா போன்ற கிருமி தொற்று நோய்களால் ஏற்படுத்தப்பட்ட குழந்தைக்கால உயிரிழப்புகளிலும் பார்க்க இப்பொழுது முதற்தடவையாக குழந்தை பிறந்தவுடன் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் கூடுதலான உயிரிழப்புகளுக்கு காரணமாகி இருப்பதாக பிபிசியின் மருத்துவத்துறை செய்தியாளர் கூறியிருக்கின்றார்.
ஆட்கள் நீரில் மூழ்கி உயிரிழப்பதை தடுக்க உலகளாவிய திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. மக்கள் நீரில் மூழ்கி உயிர் விடுவதை பெருமளவில் தடுத்துவிட முடியும் என்றாலும் உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் நீரில் மூழ்கி உயிரிழக்கிறார்கள் என்றும் அவ்வகையான உயிரிழப்புகள் பொது சுகாதாரத்துக்கான ஒரு பெரிய சவாலாக இருந்து வருகிறது என்றும் உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது. சிறார்களின் உயிரிழப்பில் முதல் 10 காரணிகளில் ஒன்றாக நீரில் மூழ்குதல் அமைந்திருக்கிறது. நீர்நிலைகளை சுற்றி தடுப்பு சுவர் அமைப்பது, பிள்ளைகளுக்கு அடிப்படையான நீச்சல் சொல்லிக் கொடுப்பது போன்றவற்றின் மூலம் இந்த உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கிறது.
அமெரிக்காவில் இபோலா நோய்க்காக சிகிச்சை பெற்று வந்த சியரா லியோனில் இருந்து வந்த டாக்டர் ஒருவர் மரணமாகி இருக்கின்றார். நோய் தீவிரமடைந்ததால் டாக்டர் மார்டின் சலியா மரணமடைந்ததாக அவர் சிகிச்சை பெற்று வந்த நெப்ராஸ்கா மருத்துவ மையம் அறிவித்திருக்கின்றது. ஃப்ரீடவுனில் இருக்கின்ற மருத்துவமனை ஒன்றில் பணியாற்றிய பொழுது டாக்டர் சலியாவுக்கு நோய் தொற்றிக் கொண்டது. வார இறுதியில் தனது நிரந்தர வதிவிடமான அமெரிக்காவுக்கு அவர் சென்றிருந்தார்.
இதனிடையே இபோலா ஒழிப்பு சம்பந்தமாக மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விழிப்புணர்வு பிரச்சார நடவடிக்கைகளில் சுகாதார நிபுணர்களோடு உலகின் தலை சிறந்த கால்பந்தாட்ட வீரர்கள் சிலரும் கைகோர்த்திருக்கிறார்கள். இபோலா ஒழிப்பு சம்பந்தமான செய்திகள் அடங்கிய விழிப்புணர்வு பிரச்சார தொலைக்காட்சி வானொலி நிகழ்ச்சிகளிலும் சுவரொட்டிகளிலும் கால்பந்தாட்ட வீரர்கள் தோன்ற இருக்கின்றனர். கிறிஸ்டியானோ ரொனால்டோ, திடியே த்ரோக்பா, பிலிப் லாம், நெய்மார் டா சில்வா சாண்டோஸ் ஜூனியர் உள்ளிட்டவர்கள் இவற்றில் தோன்ற இருக்கிறார்கள்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய குறிப்புகள். இந்தியாவில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் பந்தய சூதாட்டம் நடந்தது தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட முட்கல் விசாரணைக் குழுவின் அறிக்கையில் கடந்த வாரம் முன்னாள் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரிய தலைவர் என் ஸ்ரீனிவாசன் மற்றும் அவரது மருமகன் குருநாத் மெய்யப்பன் மற்றும் ராஜஸ்தான் ராயல் அணியின் ராஜ் குந்த்ரா ஆகியோரது பெயர்கள் வெளியிடப்பட்டிருந்தன. இதில் ஸ்ரீனிவாசன் மற்றும் மெய்யப்பன் ஆகிய இருவருக்கும் இந்த மோசடியில் தொடர்பு இல்லை என்று இப்பொழுது அறிக்கை கூறுவதாக இன்று வந்த செய்திகள் கூறுகின்றன. இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
ஐபிஎல் கிரிக்கெட் சூதாட்டத்திற்கும் என் ஸ்ரீனிவாசனுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று முகுல் முட்கல் குழுவின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள தகவல் இன்று திங்கட்கிழமை வெளியாகியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் விளையாட்டில் சூதாட்டம் நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கு விசாரணை தொடர்பான முகுல் முட்கல் குழுவின் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சிலரது பெயர்களை கடந்த வெள்ளியன்று இந்திய உச்சநீதிமன்றம் வெளியிட்டது. அதில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் உரிமையாளர் என் ஸ்ரீனிவாசனின் பெயர் உள்ளிட்ட ஐபிஎல்லின் தலைமை நிர்வாகி சுந்தர்ராமன், என் ஸ்ரீனிவாசனின் மருமகன் குருநாதன் மெய்யப்பன் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் ராஜ் குந்த்ரா ஆகியோரது பெயர்களும் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து இன்று வெளியிடப்பட்ட முகுல் முட்கல் குழுவின் அறிக்கையின் சில பகுதிகளில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் என் ஸ்ரீனிவாசன் சூதாட்ட குற்றங்களில் ஈடுபடவில்லை என்று கூறியுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய தலைவராக பொறுப்பு வகித்த காலத்தில் என் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட 4 உயர் அதிகாரிகள் ஐபிஎல் கிரிக்கெட் சூதாட்டம் தொடர்பாக நடத்த வேண்டிய விசாரணைகளை அவர்கள் விரைவாக மேற்கொள்ளவில்லை என்று மட்டுமே அதில் கூறப்பட்டுள்ளது. இது குறித்து சட்ட வல்லுநர்கள் கூறும்போது இந்தியன் பிரீமியர் லீக் மற்றும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துக்கும் இடையே வகுக்கப்பட்ட ஒப்பந்த விதிமுறை 11.3C உட்பிரிவில் கூறப்பட்டுள்ளவை மீறப்படுவது தொடர்பான புகார்கள் பெறப்பட்டவுடன் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு வகித்த என் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட 4 அதிகாரிகள் அதை செய்யவில்லை என்று விளக்கம் அளித்தார்கள். இந்த விதிமுறை உட்பிரிவு தொடர்பாக முட்கல் அறிக்கையில் தெளிவு செய்யப்பட்டுள்ளதா என்று சட்டத்துறை செய்தியாளர் ஜே வெங்கடேசனிடம் கேட்டேன்.
எந்தவிதமான விளக்கமும் தரப்படவில்லை. இவருக்கு இந்த சூதாட்டத்தில் ஒரு பிளேயர் இந்த சூதாட்டத்தில் ஈடுபடுவது தெரிந்திருந்தும் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் அது நடவடிக்கை எடுக்காதது வயலேஷன் என்று அவர்கள் கூறவில்லை. நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டார் என்று மட்டுமே கூறி அதன் அறிக்கையை தனது அறிக்கையில் நிறுத்திக் கொண்டுள்ளது ஆனால் அந்த
என்றார் சட்டத்துறை செய்தியாளர் ஜே வெங்கடேசன். அதே சமயம் இந்த அறிக்கை தொடர்பான கேள்விகளை நீதிபதி முட்கலிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த அவர், நாங்கள் இந்த விவகாரத்தில் கூற வேண்டிய அனைத்தையும் அறிக்கையாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துவிட்டோம் என்றும் அதில் உள்ளது தவிர கூடுதலாக கூற என்னிடம் ஒன்றும் இல்லை என்றார். அதேபோல் அந்த அறிக்கையில் என் ஸ்ரீனிவாசனின் மருமகன் குருநாதன் மெய்யப்பன் குறித்து குறிப்பிடுகையில் அவர் சூதாட்டத்தில் ஈடுபட்டுள்ளது தொடர்பிலான ஆதாரங்கள் பெறப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. ஆனால் அவர் போட்டியின் முடிவை முன்னதாகவே நிர்ணயம் செய்வது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக தெரியவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் ராஜ் குந்த்ரா சூதாட்ட விளையாட்டில் ஈடுபடுவோர்களுடன் தொடர்பில் இருந்ததாக கிடைக்கப்பெற்ற ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இவரை போன்று ஐபிஎல்லின் தலைமை நிர்வாகி சுந்தர்ராமனும் சூதாட்ட விளையாட்டில் ஈடுபடுவர்களுடன் தொடர்பில் இருந்ததை ஆதாரங்கள் காட்டுவதாக அந்த அறிக்கை கூறுகிறது. இந்த தகவல் குறித்து சுந்தர்ராமன் குறிப்பிடுகையில், இந்த குறிப்பிட்ட நபர்களுடன் நான் தொடர்பில் இருந்தேன் என்கிற போதும் அவர்கள் இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது என்று விளக்கம் அளித்தார். இதன் தொடர்ச்சியாக பெயர் வெளியிடப்பட்டுள்ள இந்த நால்வரும் அளிக்கும் விளக்கங்களை கொண்டு வரும் 24 அன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறும். அன்றைய தினத்தில் வெளியாகியுள்ள இந்த 4 அதிகாரிகளின் பெயர்களை தவிர மற்ற விளையாட்டு வீரர்களின் பெயர்களும் வெளிவர வாய்ப்புள்ளதா என்று சட்டத்துறை செய்தியாளர் ஜே வெங்கடேசனிடம் கேட்டபொழுது,
வாய்ப்புகள் இருக்கிறது, ஏனெனில் முக்கியமாக 4 அதிகாரிகள் 9 விளையாட்டு வீரர்கள் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இப்பொழுது 4 அதிகாரிகள் சம்பந்தமான அறிக்கை மட்டும்தான் வெளியிடப்பட்டது. 9 விளையாட்டு வீரர்களும் சம்பந்தப்பட்டு இருப்பதால் இந்த விசாரணைக்கு இது முக்கியமாக கருதப்படுவதால் அதையும் நீதிமன்றம் அடுத்த விசாரணையின் போது வெளியிட வாய்ப்பிருக்கிறது
என்றார் சட்டத்துறை செய்தியாளர் ஜே வெங்கடேசன்.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். குறை பிரசவமாக பிறந்த குழந்தைகள் இறப்பது குறித்த செய்தியை செய்தி அறிக்கையில் கேட்டீர்கள். இந்த குறை பிரசவ குழந்தை இறப்புகள் எண்ணிக்கையில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. இந்தியாவில் கடந்த ஆண்டு மட்டும் 361,000 குழந்தைகள் இதுபோல இறந்திருக்கின்றன என்று புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இது சதவீத அளவில் குறைவானது என்றாலும் எண்ணிக்கை என்ற அளவில் பெரியது. இந்த நிலைமைக்கு காரணம் என்ன என்று சென்னையிலிருந்து இயங்கும் தன்னார்வ அமைப்பான ஆரம்பகால குழந்தை பருவ பராமரிப்புக்கான தமிழ்நாடு அமைப்பு என்ற அமைப்பைச் சேர்ந்த சண்முக வேலாயுதம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து என்னன்னா, ஒன்று வந்து இந்த குழந்தை திருமணம், ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் 18 வயதும் சட்டத்தின் பிரகாரம், ஆனால் தான் 21 வயதுக்கும் இருந்தால் தான் திருமணம் செய்ய முடியும். அதிகமான குழந்தைங்க இந்த குழந்தை திருமணத்தில் ஈடுபடுறதுனால அந்த உடல் உறுப்புகள் வளராமல் இருப்பதனால இந்த குழந்தை இறப்பு இருக்கிறது முக்கிய காரணமாக கருதுறாங்க. ரெண்டாவது காரணமாக என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தாய்மார்களுடைய ஊட்டச்சத்து,
மருத்துவ காரணங்கள் மற்றும் பொருளாதார காரணங்கள் ரெண்டுமே இருக்குங்கிறீங்க. இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்கு இந்த நிலைமை?
தமிழ்நாட்டிலையும் வந்து மற்ற மாநிலங்களை நாம் ஒப்பிடும்பொழுது தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில விகிதம் வந்து இல்லை. இருந்தாலும் குறைப்பிரசவம் வந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திலேயே வந்து இந்த குழந்தை திருமணம் வந்து தமிழகத்தினுடைய ஆவரேஜ் வந்து என்ன சொல்றாங்க, 24 விழுக்காடுகள் குழந்தை திருமணம் நடைபெறுகிறது. அதிக அளவில் இந்த தாய்மை பேர் உள்ள இந்த அனிமிக்கா இருக்கிறாங்க, 65 விழுக்காடுகள் வந்து இந்த தாய்மார்கள் வந்து இரத்த சோகையில ஈடுபடுறாங்க. புதிய ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கிறது. மற்றும் வந்து இது வந்து இப்போ சுத்தமாக இந்த மெட்டர்னல் சைல்டு ஹெல்த்னு சொல்லுவாங்க, தாய்மார்களுக்கு வேண்டிய இந்த துப்புரவாக ஹைஜீனிக்காக இருக்கணும்ல, அதில் சில பிரச்சனைகள் இருப்பதாகவும், இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி நிறுவனத்தின் மூலமாக டெலிவரி நடக்காதவும் ஒரு காரணமாக கருதுறாங்க. இந்த காரணங்கள்லாம் ஓரளவு நம்ம நிவர்த்தி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு மத்திய அரசும் மாநில அரசும் தொடர்ந்து இந்த தாய் சேய் நலம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். குறிப்பாக இந்த வளரும் பெண்கள்ல இருந்து இந்த ஊட்டச்சத்துக்கான இதை கொண்டு போகணும். குழந்தை திருமணத்தை வந்து கட்டுப்படுத்தணும். அடுத்தது வந்து இந்த அணிமிக்கா வர்றதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள், குறிப்பாக இன்னும் வந்து தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பல மாவட்டங்கள், குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த திறந்த வழி இடத்துல கைப்படம் செல்வதனால அவங்களுக்கு இந்த பூச்சி வந்து அவங்களுக்கு அணிமிக்கா ஆயிடுறாங்க. அடுத்தது சுத்தமான குடிநீர் சுத்தமான இல்லாத ஒரு முக்கிய காரணமாக கருதுறாங்க. இதனால தான் தாய்மார்கள் குறிப்பாக வளரிளம் பெண்கள் இந்த அனிமிக்கா இருப்பதனால இதுவே ஒரு விக்ஷிய சைக்கிள், ஒரு ட்ராப் சைக்கிள் போல ஆகி குழந்தை குறைப்பிரசவத்துக்காக ஒரு காரணமாக இருப்பது. குறைப்பிரசவத்தை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுவது என்பது ஓரளவு முடியும், ஓரளவு தடுத்து நிறுத்த முடியும். அதை வந்து தொடர்ந்து நம்ம மருத்துவ ஆன்டிநேட்டல் கேர்னு சொல்லுவாங்க, அதாவது ஓரளவு ஏற்கனவே குழந்தை குறைப்பிரசவம் பிறந்த ஒரு தாயாக இருந்தால் அதை வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், அதுக்கு வந்து அதிக அளவில் குழந்தை
கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக எடுத்து பார்க்கணுங்கிறீங்க. ஆனால் இந்த தாய் சேய் நலத்தை பற்றி சொல்லும்பொழுது இந்த அங்கன்வாடிகள் மூலம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் பிறகு பாலூட்டும் தாய்மார்களுக்கும் போஷாக்கு சத்து உதவி போன்றவை எல்லாம் அரசாங்கங்கள் பல திட்டங்களின் மூலம் செய்து வந்தன. அந்த திட்டங்கள் சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று நினைக்கிறீர்களா?
பொதுவாக தமிழக அரசு வந்து பல்வேறு நலத்திட்டங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறது, அது நாங்கள் மறுக்கவில்லை. குறிப்பாக இந்த வளரிளம் பெண்களுக்கும் இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் மற்றும் வந்து இந்த பால்வூட்டும் தாய்மார்களுக்கும் இந்த இணை உணவு சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன் சொல்லி சத்து மாவு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சத்து மாவினுடைய முக்கியத்துவம் தெரியாதனாலையும் தொடர்ந்து சத்து மாவை சாப்பிடாதனாலையும் இன்னும் வந்து இதனுடைய முக்கியத்துவம் தெரியாதனால இதை பல பேர் பயன்படுத்தாத நிலையில் இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து பல்வேறு எங்களுடைய ஆய்வுகளை மேற்கொண்டதில் பொறுத்த வரைக்கும் இந்த அரசினுடைய திட்டங்கள் வந்து மக்களிடம் சென்றடையவில்லை, அதனுடைய முக்கியத்துவம் தெரியல, சென்றடையவில்லை அப்படின்னு தான் நாங்கள் கருதுறோம்.
சரி, இப்போ தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இடையில ஒப்பீட்டு அளவில் எப்படி இருக்கு நிலைமை?
தமிழகத்துக்கும் கேரளாவுக்கும் உள்ள மிகப்பெரிய அளவில் இந்த நலவாழ்வுக்கான அறிகுறிகள் இன்னைக்கு இண்டிகேட்டர்ஸ்ல வித்தியாசம் வருகிறது. குறிப்பாக அங்கே வந்து பொதுவான கல்வி வந்து அதிக அளவில் இருப்பதாலும், ரெண்டாவது அவங்க வந்து அதிக அளவில் இந்த நலவாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாலையும், பொதுவாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த தாய்மை பேரலை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் ஒரு போஷாக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுப்பதாலும் தமிழகத்தை விட கேரளா மாநிலம் முன்னேறிய மாநிலமாக இருக்குது. ஈவன் இந்தியாவுக்கே ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்குது அப்படின்னு நாங்கள் கருதுறோம். குழந்தை இறப்பு விகிதம் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் 1000 குழந்தைங்க உயிருடன் பிறந்தாங்கன்னா 22 குழந்தைங்க இறக்குறாங்க. அதே கேரளாவில் பொறுத்தவரைக்கும் 7 குழந்தைகள் தான் ஐஎம்ஆர் ரேட் இருக்குது. காரணம் வந்து அங்கே வந்து கல்வி, இந்த எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் ஒன்று, வசதிகள் வந்து அதிகமாக இருப்பது, நலவாழ்வுக்கான ஒரு விழிப்புணர்வு அதிகமாக இருப்பது தான் முக்கியமான காரணமாக கருதுகிறோம்.
ஆரம்பகால குழந்தை பருவ பராமரிப்புக்கான தமிழ்நாடு அமைப்பின் சண்முக வேலாயுதம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை கண்ணோட்டம். விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுத்ததாக இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகளை மறுத்து நார்வேயின் இலங்கைக்கான முன்னாள் சமாதான தூதர் எரிக் சோல்ஹேம் விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை தருகிறார் ஜெயபிரகாஷ்.
இலங்கையில் சமாதான பேச்சுக்கள் நடந்த காலத்தில் நோர்வேயின் சமாதான தூதுவராக இருந்த எரிக் சோல்ஹேம் விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுத்ததாகவும் அது தொடர்பில் தம்மிடம் ஆதாரங்கள் இருப்பதாகவும் நோர்வே அரசு இது பற்றி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கடந்த சனிக்கிழமை குருணாகலில் நடந்த கூட்டம் ஒன்றில் குற்றம் சாட்டியிருந்தார். அந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து எரிக் சோல்ஹேம் இன்று பிபிசியிடம் விளக்கம் அளித்திருக்கிறார்.
President knows it's untrue. Norway is never financing groups who use violence. I mean, I think everyone knows this, so we should stop playing these kind of games.
ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறுவது உண்மையில்லை என்று அவருக்கே தெரியும் என்றும் வன்முறையை பயன்படுத்துகின்ற குழுக்களுக்கு நோர்வே பணம் கொடுப்பதில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் என்றும் மஹிந்த ராஜபக்ச இவ்வாறான விளையாட்டுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எரிக் சோல்ஹேம் கூறினார். இலங்கையின் அமைதி முயற்சிகளுக்கு ஏற்பாட்டாளராக மூன்றாவது தரப்பாக பங்கெடுத்திருந்த நோர்வே அரசு ஒருபோதும் விடுதலை புலிகளுக்கு பொதுவான அடிப்படைகளிலோ அல்லது அவர்களின் இராணுவ நடவடிக்கைகளுக்கு குறிப்பாகவோ நிதி எதனையும் வழங்கவில்லை என்றும் எரிக் சோல்ஹேம் இன்று விடுத்திருக்கின்ற அறிக்கையில் கூறியிருக்கிறார். அமைதி பேச்சுவார்த்தை நடவடிக்கைகளில் விடுதலை புலிகளை முழுமையாக ஈடுபடுத்துவதற்கு உதவும் முகமாக விடுதலை புலிகளின் சமாதான செயலகத்திற்கு பொருளாதார ரீதியான வளங்களை நோர்வே ஏற்படுத்தி கொடுத்ததாகவும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார். அது பற்றியும் அவரிடம் பிபிசி கேட்டது.
This was done in full cooperation with and knowledge of the Sri Lanka government at the time.
அப்போது ஆட்சியில் இருந்த அரசாங்கங்களுக்கு முழுமையாக தெரிந்தே இப்படியான உதவிகள் செய்யப்பட்டன. மஹிந்த ராஜபக்ச பிரதமராக இருந்த காலமும் இதற்குள் அடங்கும். சமாதான முயற்சிகளில் விடுதலை புலிகளை ஈடுபடுத்துவதற்கு வசதியாக அவர்களின் சமாதான செயலகத்திற்கு கொஞ்சம் பணம் கிடைக்க செய்தோம். அத்தோடு இலங்கை அரசாங்கத்தின் உடன்பாட்டுடன் மிகவும் வெளிப்படையாக தெரிந்திருக்க வேண்டியவர்கள் எல்லோரும் தெரிந்திருக்கும்படியாகத்தான் இந்த உதவிகள் செய்யப்பட்டன என்று பதிலளித்தார் எரிக் சோல்ஹேம். இலங்கை அரசாங்கத்தின் முழுமையான ஒத்துழைப்புடன் விடுதலை புலிகளுக்கு அவர்களின் சமாதான நோக்கங்களுக்கு பயன்படுத்துவதற்காக ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் வானொலி ஒலிபரப்பு கருவியொன்றை நிறுவுவதற்கு உதவியதாகவும் நோர்வேயின் முன்னாள் சமாதான தூதுவர் பிபிசியிடம் தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாவதற்கு முன்னமே பல தடவைகள் அவரை தான் சந்தித்திருப்பதாகவும் அமைதி செயற்பாடுகளின் முழு விவரங்களையும் அவருக்கு தெரியப்படுத்தியிருந்ததாகவும் தனது அறிக்கையில் கூறியிருக்கின்ற எரிக் சோல்ஹேம் தங்களின் சமாதான நோக்கங்களுக்கு மஹிந்த ராஜபக்ச அமைச்சராக இருந்தபோதும் பிரதமராக இருந்தபோதும் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் அவர் நோர்வேயை ஊக்குவித்ததுடன் தொடர்ந்தும் தனக்கு முன்னேற்றங்கள் குறித்து தெரியப்படுத்துமாறு கோரியிருந்ததாகவும் அக்காலத்தில் அளிக்கப்பட்ட அந்த பலனுள்ள ஒத்துழைப்புகளுக்காக தாங்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு நன்றி கூறுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். 2005 ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சமாதான முயற்சிகளின் ஏற்பாட்டாளராக நோர்வே தொடர்ந்தும் பணியாற்ற வேண்டும் என்று பகிரங்கமாகவே அழைப்பு விடுத்திருந்ததாகவும் தன்னை இலங்கைக்கு வருமாறு தனிப்பட்ட அழைப்பை விடுத்திருந்ததாகவும் கூறுகின்ற நோர்வேயின் முன்னாள் சர்வதேச அபிவிருத்தி விவகார அமைச்சர் அதன் பின்னர் பல தடவைகள் தன் சார்பில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு அரசியல் ரீதியான செய்திகளை கொண்டு சேர்க்குமாறு மஹிந்த ராஜபக்ச கேட்டுக்கொண்டதாகவும் இன்றைய அறிக்கையில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த செய்திகளை முழுமையாக விடுதலை புலிகளின் தலைமைத்துவத்துக்கு கொண்டு சேர்த்ததாகவும் குறிப்பிட்டதொரு காலப்பகுதிக்கு உயிர் பலிகள் நிறுத்தப்பட்டதாகவும் கூறியிருக்கின்ற எரிக் சோல்ஹேம் அந்த சந்தர்ப்பத்தில் மஹிந்த ராஜபக்ச தனக்கு தனிப்பட்ட ரீதியிலும் நோர்வே அரசுக்கும் நன்றியை வெளிப்படுத்தியிருந்ததாகவும் கூறியிருக்கிறார்.
செய்தியை தந்தவர் ஜெயபிரகாஷ். இலங்கையில் நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் பற்றி ஆராய நியமிக்கப்பட்ட ஐநா மனித உரிமை கவுன்சில் விசாரணைக்கு வாக்குமூலம் அளிக்க தரப்பட்ட காலக்கெடு வேண்டுமென்றே நீட்டிக்கப்படுவதாக இலங்கை அரசு குற்றம் சாட்டியிருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பொன்றை தருகிறார் சீவகன்.
இலங்கை குறித்த ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் புலன் விசாரணை நடவடிக்கைகள் தொழில் நேர்த்திக்கு உட்பட்ட வகையில் நடக்கவில்லை என்று குற்றஞ்சாட்டுகின்ற இலங்கை அரசாங்கம் அது குறித்த தமது அதிருப்தியை வெளியிடுவதற்காக இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் ஜி எல் பீரிஸ் அவர்கள் ஐநாவின் பதிவிட இணைப்பாளரான சபினே நன்டியை சந்தித்ததாக அறிவித்திருக்கின்றது. இந்த புலன் விசாரணைக்கான மனுக்களை சமர்ப்பிக்கும் இறுதி தேதியாக அக்டோபர் 30 என்று முன்னர் தீர்மானிக்கப்பட்ட நிலையில் அது ஏற்றுக்கொள்ள முடியாத வகையிலும் அதிகாரபூர்வமற்ற வகையிலும் மாற்றப்பட்டது மற்றும் அது மீண்டும் திருத்தப்பட்டது ஆகியவை குறித்து அமைச்சர் ஐநா இணைப்பாளரிடம் தமது எதிர்ப்பை தெரிவித்திருப்பதாகவும் இலங்கை அரசாங்க அறிக்கை கூறுகின்றது. மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் இணையத்தில் இறுதி தேதி அக்டோபர் 30 என்றும் அது நிச்சயமானது, மாற்றப்பட முடியாதது என்று கூறப்பட்டிருந்ததாக கூறியிருக்கின்ற இலங்கை அறிக்கை. ஆனால் உள்ளூர் ஊடகம் ஒன்றுக்கான செவ்வியில் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பேச்சாளர் ஒருவர் அந்த தேதி இறுதியானது என்ற போதிலும் சில ஆவணங்கள் சென்று சேர காலம் எடுக்கும் என்பதால் அந்த தேதிக்கு பின்னர் அவை கிடைத்தாலும் அவை நிராகரிக்கப்படும் என்று கூற முடியாது என்று தெரிவித்தார் என்று குறிப்பிட்டிருக்கின்றது. அத்துடன் அந்த முறைப்பாடுகளை செய்வதற்கான மின்னஞ்சல் முகவரி முடிவு தேதிக்கு பின்னரும் மூடப்படவில்லை என்றும் அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. அத்துடன் வெளிநாட்டு உள்நாட்டு ஆட்களின் ஆதரவுடன் போலியான முறைப்பாடுகள் செய்யப்படுவதற்கான முயற்சிகள் இலங்கையில் நடந்தமை குறித்தும் இலங்கை அரசாங்கம் கவலையடைந்திருப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருப்பதாக இலங்கை அரசாங்க அறிக்கை கூறியிருக்கின்றது. அதற்கு ஏதுவாக வெற்று பத்திரங்களில் கையெழுத்து பெறும் நடவடிக்கைகளும் முறைப்பாடுகளுக்கு பிரதிபலனாக பணம் கொடுக்கும் நடவடிக்கைகளும் இலங்கை நடந்ததாக அந்த அறிக்கை கூறுகின்றது. அதேவேளை முன்னர் அறிவிக்கப்பட்ட திகதி மாற்றத்துக்கான உரிய காரணம் ஐநா பேச்சாளரால் இதுவரை கூறப்படவில்லை என்றும் இலங்கை அரசாங்கம் குற்றம் சாட்டியிருக்கின்றது.
செய்தியை வழங்கியவர் சீவகன். இலங்கை ஆளும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஜாத்திக ஹெல உரிமைய கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் அரசின் அனைத்து பதவிகளிலிருந்தும் ராஜினாமா செய்திருக்கிறார். இதுகுறித்து கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
அரசாங்கத்தில் தான் வகித்த சகல பதவிகளையும் ராஜினாமா செய்துள்ளதாக ஜாத்திக ஹெல உரிமைய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துரலியே ரத்னதேரர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் பங்காளியான ஜாத்திக ஹெல உரிமைய கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் தலைவராக செயற்படும் ரத்னதேரர் கம்பஹா மாவட்டத்தில் அமைந்துள்ள திவுளப்பிட்டி பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவராக செயற்பட்டு வருகின்றார். ஆயினும் இந்த பதவியை தான் ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவித்த ரத்னதேரர் அரசாங்கத்தினால் தனக்கு வழங்கப்பட்டிருந்த உத்தியோக பூர்வ வாகனத்தை மீண்டும் அரசாங்கத்திடம் கையளிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் அறிவித்தார். அரசாங்கத்தை மீண்டும் சரியான பாதையில் கொண்டு செல்வதற்காகவே தான் இந்த தீர்மானத்தை எடுத்ததாக அவர் தெரிவித்தார். நிறைவேற்று அதிகாரங்கள் கொண்ட ஜனாதிபதி முறையை ரத்து செய்துவிட்டு நாடாளுமன்றத்தின் அதிகாரங்களை பலப்படுத்த தேவையான சட்ட திருத்தங்களை தான் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்த ரத்னதேரர் இதனை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் முதலில் இணக்கம் தெரிவித்ததாகவும் அறிவித்தார். ஆயினும் தற்போது திடீரென ஜனாதிபதி தேர்தலொன்றை நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்த ரத்னதேரர் தான் இதனை எதிர்ப்பதாகவும் அறிவித்தார். இதேவேளை தான் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ள சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதை தவிர்த்து ஜனாதிபதி தேர்தலொன்று நடத்தப்பட்டால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை தோக்கடிப்பதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதாக அத்துரலியே ரத்னதேரர் அண்மையில் எதிர்க்கட்சிகளின் கூட்டமைப்பினால் நடத்தப்பட்ட கூட்டத்தின் போது தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜாத்திக ஹெல உரிமைய நாடாளுமன்றத்தில் 3 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. கடும் போக்குடைய சிங்கள தேசியவாத கட்சியாக இந்த அமைப்பு கருதப்படுகின்றது. அண்மை காலமாக சிங்கள தேசியவாத வாக்காளர்களின் வாக்குகளை இலக்கு வைத்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ செயற்பட்டு வருவதாக ஆய்வாளர்கள் பார்க்கும் நிலையில் இந்த அமைப்பின் உறுப்பினர் ஒருவர் அரசாங்கத்தை விட்டு வெளியேறுவது அரசாங்கத்துக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
கொழும்பிலிருந்து கேஎஸ் உதயகுமார். மன்னார் மாவட்டத்தில் விடுதலை புலி இயக்க முன்னாள் உறுப்பினர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அரசு ஊழியர் ஒருவர் உட்பட பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமேற்கே மன்னார் மாவட்டம் வெள்ளாங்குளம் பகுதியில் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினராகிய கிருஷ்ணசாமி நகுலேஸ்வரனின் கொலை சம்பவம் தொடர்பில் அரச ஊழியரான அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம சேவகர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள் பிபிசியிடம் கூறினார். இந்த சம்பவம் தொடர்பாக கிராம சேவகர் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அத்துடன் தடயவியல் ரீதியான முக்கிய சாட்சியங்களும் விவரங்களும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த கொலைக்கான காரணம் என்ன என்பது பற்றியும் தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. விசாரணைகள் முடிவடைந்ததும் அந்த விடயங்களை நாங்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிடுவோம் என்றார் காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள். அதேவேளை முக்கிய அரசு அதிகாரி ஒருவர் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றதே என கேட்டதற்கு இன்னும் பிரதேச செயலாளர் கைது செய்யப்படவில்லை. பல விடயங்கள் தொடர்பில் விசாரணைகள் நடைபெறுகின்றன. சாட்சியங்களின் ஊடாக இந்த சம்பவத்தில் எவர் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்களின் பதவி நிலையையும் பாராமல் நாங்கள் அவரை கைது செய்வோம் என்றார் காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள். கடந்த புதன்கிழமை இரவு மர்மமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்ட நகுலேஸ்வரன் விடுதலை புலிகளின் காவல்துறையில் முன்னர் பணியாற்றியிருந்தார். பின்னர் அவர் இராணுவத்தினரால் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டதன் பின்னர் சமூகத்தில் இணைக்கப்பட்டு அவர் தனது மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வந்த போதே அடையாளம் தெரியாதவர்களினால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம், தயாரித்து வழங்குகிறார் சாதா.
இன்றைய விளையாட்டரங்கில் முதலாவதாய் கிரிக்கெட். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையில் இந்தியாவில் நடந்து முடிந்திருக்கின்ற ஒரு நாள் கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணி ஒரு வெற்றி கூட பெறாமல் 5-0 என்ற கணக்கிலே தோல்வியை தழுவியது என்பதை நேற்றே நேயர்களுக்கு அறிய தந்திருந்தோம். இந்த முடிவுக்கான பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்வதாக இலங்கை கிரிக்கெட் அணிக்கான தேர்வுக்குழுவின் தலைவரும் விளையாட்டுத்துறை துணை அமைச்சருமான சனத் ஜெயசூரிய தெரிவித்திருக்கின்றார்.
அமைச்சர்
எங்களை நியமித்திருப்பது சுயாதீனமாக முடிவுகளை எடுப்பதற்காகத்தான். இந்த மாதிரியான போட்டிகளில் கலந்து கொள்ளும் போது வெற்றியும் வரலாம், தோல்வியும் வரலாம். தேர்வுக்குழுவின் தலைவர் என்ற ரீதியில் அதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்தியாவுடனான தொடர் சம்பந்தமாக விளையாட்டுத்துறை அமைச்சர் மீது யாரும் குறை கூறுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. இந்த முடிவை தேர்வுக்குழுவும் அணித்தலைவரும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாக அமைப்பும் சேர்ந்துதான் எடுத்திருந்தது என்றார் ஜெயசூரிய. இலங்கையின் நாடாளுமன்றத்தில் விளையாட்டு அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு சம்பந்தமான விவாதத்தின் போது சனத் ஜெயசூரிய இதனை தெரிவித்திருந்தார். இந்தியாவில் இலங்கை அணி மோசமாக தோற்ற பின்னர் இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தை சேர்ந்த ஒருவர் அது பற்றி பேசுவதென்பது இதுவே முதல் முறை. உலகக்கோப்பை போட்டிகளுக்காக ஆயத்தமாகி வந்த இலங்கை அணியை அவசரமாக தீர்மானிக்கப்பட்டிருந்த இந்திய தொடருக்கு அனுப்ப இலங்கை கிரிக்கெட் நிர்வாக அமைப்பு எடுத்திருந்த முடிவை ஆரம்பம் முதற்கொண்டே இலங்கை அணியின் முன்னாள் அணித்தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அர்ஜுன ரணதுங்க போன்றவர்கள் விமர்சித்து வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. டென்னிஸ். லண்டனில் நடந்து முடிந்திருக்கின்ற ATP வேர்ல்ட் டூர் ஃபைனல்ஸ் என்ற மாஸ்டர்ஸ் பந்தயத்தின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் வென்றிருக்கின்றார். இறுதி ஆட்டத்தில் ஜோகோவிச்சை எதிர்த்து விளையாட இருந்த ஸ்விஸ் வீரர் ரோஜர் ஃபெடரர் முதுகுவலி காரணமாக ஆட்டத்தில் பங்கேற்காமல் விலகிக்கொண்டதை அடுத்து பரிசும் பட்டமும் உலகத்தரவரிசையில் முதலிடம் வகிக்கும் ஜோகோவிச்சுக்கு சென்றிருக்கிறது. லண்டனின் ஓட்டு அரங்கத்தில் இறுதியாட்டம் நடக்கவிருந்த நேரத்தில் கூடியிருந்த மக்கள் முன்பாக நேரில் தோன்றி இறுதியாட்டத்தில் தான் பங்கேற்க இயலாமல் போனதற்காக ஃபெடரர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்.
Well, good evening. I'm sorry here. I'm here in a track suit and not in a match outfit. Unfortunately, I'm not match fit to play the match tonight.
வணக்கம், எல்லோரும் என்னை மன்னிக்க வேண்டும். நான் இங்கே விளையாடுவதற்குரிய உடையணிந்து வந்திருக்கவில்லை. துரதிருஷ்டவசமாக ஆட்டத்தை விளையாடும் விதமாக என் உடல்நிலை இல்லை. ஆட வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். இந்த நல்ல போட்டி இப்படி முடிய வேண்டும் என்று நான் நினைத்திருக்கவே இல்லை. ஆனால் நேற்றிரவும் இன்றும் எனது முதுகு வலிக்காக நான் எல்லாவற்றையும் உயர்ந்து பார்த்துவிட்டேன். வலி மாத்திரைகள், சிகிச்சைகள், ஓய்வு, ஆனால் எல்லாம் செய்தும் விளையாடுகின்ற அளவில் என் உடல்நிலை தேறவில்லை. என்னுடைய வயதுக்கு முதுகு பிரச்சனையோடு நான் விளையாடக்கூடாது. என் நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்றார் ஃபெடரர். ஃபெடரர் அரையிறுதி ஆட்டத்தில் மிகவும் போராடித்தான் சக நாட்டவரான ஸ்டான் வாவ்ரிங்காவை வீழ்த்தியிருந்தார். ஜோகோவிச்சுக்கு இது 4வது வேர்ல்ட் டூர் ஃபைனல்ஸ் பட்டமாகும். அதுவும் இந்த முறை தொடர்ச்சியாக 3வது தடவையாக அவர் இந்த பட்டத்தை பெற்றிருக்கிறார். உடல்நிலை அனுமதித்திருந்தால் ஃபெடரர் நிச்சயம் விளையாடியிருப்பார். பாவம், அவரால் முடியவில்லை என குறிப்பிட்ட ஜோகோவிச், இருந்தாலும் இறுதி ஆட்டத்தில் விளையாடாமலேயே பரிசு கோப்பையை வாங்குவது சற்று தர்ம சங்கடமாகத்தான் இருக்கிறது என்று குறிப்பிட்டார். கால்பந்தாட்டம். உலக கால்பந்து சம்மேளனமான ஃபிஃபா அர்த்தமுள்ள சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அடுத்த உலகக்கோப்பை பந்தயத்தை ஐரோப்பிய நாடுகள் புறக்கணிக்கும் என ஐரோப்பிய கால்பந்து சம்மேளனமான யுவேஃபா ஃபிஃபாவை வலியுறுத்த வேண்டும் என இங்கிலாந்து கால்பந்தாட்ட சங்கமான எஃப்ஏவின் முன்னாள் தலைவர் டேவிட் பெர்ன்ஸ்டீன் தெரிவித்திருக்கிறார். கால்பந்தாட்டத்தின் உலக நிர்வாக அமைப்பான ஃபிஃபாவின் தற்போதைய அதிகாரிகள் எதேச்சதிகாரத்துடன் செயல்படுகின்றனர் எனவும் அதனால் கால்பந்தாட்ட நிர்வாகத்தில் மக்களுக்கு இருக்கின்ற மதிப்பும் மரியாதையும் பெரிதாக குறைந்து போயிருக்கிறது என்றும் பெர்ன்ஸ்டீன் கூறினார். ஃபிஃபாவின் தலைவர் பதவியிலிருந்து செப் பிளாட்டர் விலக வேண்டும் என்பது தனது விருப்பம், ஆனால் அவரை இறங்க வைப்பது சுலபமான காரியமல்ல என்றும் பெர்ன்ஸ்டீன் குறிப்பிட்டார்.
விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் சாதாத். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
இஸ்லாமியவாத தீவிரவாத குழுவான போக்கோஹராமின் தாக்குதல்களிலிருந்து வடக்கு நைஜீரியாவில் வசிக்கும் மக்கள் தம்மை தாமே பாதுகாத்துக் கொள்ள முன்வர வேண்டும் என கானோ மன்னர் சானூசி கூறியிருக்கிறார். உலகில் இன்றளவும் சுமார் 3,60,00,000 பேர் அடிமை தலையில் வாழ்கிறார்கள் என புதிய ஆய்வு ஒன்று காட்டுகிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.